ஊழியம் செய்யும்படியாய், தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாய், தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றேன். நானும் என் மனைவியும் அமெரிக்கா தேசத்திற்கு 3வது முறையாக வந்திருக்கிறோம். ஆனால் உங்கள் திருச்சபை ஆராதனையிலே 2வது தடவையாக நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்கவும் ஊழியத்தை செய்யவும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான ரெவரண்ட் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும், கமிட்டி உறுப்பினர்கள், சபையார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இந்த பட்டணத்துக்கு வருவதற்கு, ரிச்மண்ட்லிருந்து சிகாகோ வருவதற்கு டிக்கெட் ஏற்பாடுகள்லாம் செய்து கொடுத்த அருமையான எல்டர் பிரதர் இஸ்ரவேல் ராஜ்குமார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிகாகோ ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்து கடந்த 2 நாட்களும் நல்ல உணவு உபசரிப்பு கொடுத்து எங்களுக்கு நல்ல இடத்துல தங்க வைத்த அருமையான திரு கனகராஜா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும், இஸ்ரோ ராஜ்குமார் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து கொடுத்த அருமையான சபையின் போதகரையா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் மீண்டுமாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாங்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, தேவனே நீரே நல்ல மெய்ப்பன், நாங்கள் உமது ஜனங்களும் உமது மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நீர் என்ன வார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறீர், எதை பேச வேண்டும், என்ன சொல்லுகிறீர் என்று நாங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது, ஒரு வார்த்தையை தேவன் உங்களுக்கு சொல்லும்படியாய் என்னோடு கூட பேசினார். அது என்னவென்று சொன்னால், என் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அது என்னவென்று சொன்னால், இழந்து போனவைகளை திரும்ப நான் அவர்களுக்கு கொடுப்பேன், இதை மட்டும் நீ சொல்லிவிடு. அவர்கள் எதை இழந்து போனார்களோ, எதை அவர்கள் அவர்களை விட்டு போய்விட்டதோ, அல்லது எதை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் நான் அவர்களுக்கு தருவேன், கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம். வேலை இழந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம், சர்வ சுகத்தை இழந்திருக்கலாம், பொண்ணை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய கிருபைகளை இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய வரங்களை இழந்திருக்கலாம், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை இழந்திருக்கலாம். நீங்கள் எவைகளை இழந்திருந்தாலும் மீண்டுமாக அதை உங்களுக்கு இயேசு தருவார் என்பதை அவர் என்னிடத்தில் சொன்னார். ஆகவே நீங்கள் எதை இழந்திருக்கின்றீர்களோ எனக்கு தெரியாது, உங்கள் இருதயத்தில் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், இயேசு திரும்ப அதை தருவார். வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக காரியங்களை இழந்திருக்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் ஜெபித்த பொழுது அநேக காரியங்களை திரும்ப பெற்றுக் கொண்டதாக வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே இந்த கால வேளையில் இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஒரு சிலரை குறித்து நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். வேதாகமத்திலிருந்து அதற்கு முன்பாக என்னோடு கூட என் மனைவி வந்திருக்கிறார்கள். கர்த்தர் எங்களை கணவன் மனைவியாக இணைத்து 42 ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நாடுகளுக்கு போயிருக்கிறோம், பல பட்டணங்களுக்கு போயிருக்கிறோம், டெல்லி பாம்பே போன்ற எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கிறோம். குடும்பமாக சென்று கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். ஆகவே அவர்கள் இப்பொழுது மனைவி ஒரு பாடலை பாடும்படியாக அழைக்கிறேன். தெரிந்தால் சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இசைக்கருவி வாசிக்கிறவங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, மியூசிக் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.
இந்த அருமையான நல்ல நாளைக்கான செய்த தேவனுடைய நாமத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தமிழர்களாகிய நம்முடைய மத்தியிலே கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். உங்கள் மத்தியிலே கர்த்தர் எங்களையும் கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். தமிழர் மத்தியிலே இருப்பதை குறித்து எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். போன முறை வந்தோம், எங்களை ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த முறையும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் கணவன் மனைவியாக வந்திருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். தெரிந்தால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பாரும்படி வேண்டிக் கொள்கிறேன்.
என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது
சொல்ல
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தயவு கூர்ந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் பாடினோம், செபித்தோம், சாட்சி கூறினோம், பல நிகழ்ச்சிகள் நடந்தது, பங்கு பெற்றோம். ஆனால் இந்த நேரம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற தியானிக்கின்ற ஒரு நேரம். இந்த நேரத்தில் நம்முடைய கவனம் எல்லாம், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு மனதோடு கூட கவனித்து கேட்க வேண்டும். ஆரம்ப கால திருச்சபைகளிலே கவனித்து கேட்காதபடியினாலே ஆவியானவர் சபைகளுக்கு அறிவித்தார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். காது இருந்தாலும் கவனித்து கேட்க மாட்டார். ஆகவே தயவு கூர்ந்து யாரும் கண்களை மூடிக்கொண்டிருக்க வேண்டாம், எல்லாரும் கண்களை திறந்திருங்கள். யாரும் செல்போனிலே பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். தயவு செய்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன், யாரும் எழுந்து செல்ல வேண்டாம். மலேசியா தேசத்திலே ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே பிரசங்கிக்கும்படியா என்னை அழைத்த போது இந்த வசனத்தை திறவுகோள் வசனமாக நான் பிரசங்கித்தேன். அதனை இப்பொழுது பேசப்போவதில்லை. நீதிமொழிகள் 13:13, இதுதான் அன்றைக்கு மலேசிய நாட்டில் ஆங்கிலிக்கன் திருச்சபையில் பேசின செய்தி. கீவேர்ட், திருவசனத்தை ஆமதிக்கிறவன் நாசம் அடைவான். திருவசனத்தை ஆமதிக்கிறவன் நாசம் அடைவான். ஆக வசனம் என்பது God is word, word is God. தேவனே வார்த்தையாய் இருக்கிறார், வசனமே கடவுளாய் இருக்கிறார். ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் கொஞ்ச நேரம்தான் தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். வசனத்தை கேட்கும்பொழுது ஆசீர்வாதங்கள் வரும், வசனத்தை கேட்கும்பொழுது தீர்க்க தரிசனங்கள் வரும், வசனத்தை கேட்கும்பொழுது அற்புதங்கள் நடக்கும், வசனத்தை கேட்கும்பொழுது நோய்கள் குணமடையும். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது 107:20, சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆகவே 43 ஆண்டுகளாக சபை போதகராக ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அதுதான் போதகருடைய ஜபம், விருப்பம். காலியான இடமே இருக்கக்கூடாது, இடம் முழுவதும் ஆத்துமாக்கள் நிரம்பி இருக்க வேண்டும். அதனுடைய பாரமாக இருக்கட்டும், அதனுடைய தரிசனமாக இருக்கட்டும், அது ஒரு ஜபமாக இருக்கட்டும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, இழந்து போனதை நான் திரும்ப என் ஜனத்திற்கு கொடுப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, இழந்து போனவைகளை கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. ஐயா, இழந்து போனவைகளை திரும்ப கொடுப்பேன். கொஞ்சம் பேசுங்க, பேசணும். ஆண்டவர் நல்ல வாயை கொடுத்திருக்கிறார். வெறும் சாப்பிடுவதற்காக மட்டுமல்ல, மனைவி மக்களோடு பேசுவதற்காக மட்டுமல்ல, ஆண்டவரோடு பேசுவதற்காக, ஆண்டவரை பாடுவதற்காக, ஆண்டவரை துதிப்பதற்காக. ஆகவே கொஞ்சம் தைரியமா வாயை திறந்து பேசலாம். நல்ல வார்த்தைகள் தான், பைபிள் இருக்கிற வார்த்தையை தான் பேசலாம், புதுசா ஒன்றும் கிடையாது. அது தாராளமாக பேசுங்க. சொல்ல, இழந்து போனவைகளை திரும்பவும் நான் பெற்றுக்கொள்வேன். இது கர்த்தருடைய வார்த்தை. எழுமிப்போம் பிளீஸ், தயவு செய்து எழுமிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் 30:9, 1 சாமுவேல் புஸ்தகம் 30:19 பழைய ஏற்பாட்டிலே 382 பக்கம், பழைய ஏற்பாட்டிலே 382 பக்கத்திலே 30:19 எந்த மொழியில நீங்கள் வைத்திருந்தாலும் பைபிளை, ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் இல்லாமல் வரக்கூடாது. தயவு செய்து வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தான் வர வேண்டும். ஊருக்கு போகும்போது சூட்கேஸ் கொண்டு போகிறோம், மார்க்கெட்டுக்கு போகும்போது பைய கொண்டு போகிறோம், கடவுளுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது வேத புத்தகம் இல்லாமல் வருவது அவ்வளவு நல்லதல்ல. பரிசுத்தவான்களுடைய அடையாளம் அவருடைய கையிலே இருபுறமும் கருக்கொள்ள பட்டையும் இருக்கும் என்று சங்கீதம் 149 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்துட்டீங்களா? இன்னும் சில பேர் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, எங்க இருக்குன்னு தெரியல. பழைய ஏற்பாட்டிலே 382 பக்கத்தில் 30:19 வசனம், அனைவரும் சேர்ந்து வாய் அகலமா திறந்து. பைபிள் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்றார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவர்கள் எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும். ரொம்ப நன்றி, உட்காருங்க. ரொம்ப நன்றி. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கீழே பார்க்காதீங்க, குனிஞ்சு கொண்டிருக்காதீங்க, நிமிந்துங்க பாருங்க. தாவீது குடும்பத்தை விட்டு பல நாட்களாக மலைப்பகுதிகளிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், குகைகளிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வனாந்தரங்களிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஊரை விட்டு மனைவி மக்களை விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் மறைந்து ஒளிந்து தூரத்தில் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், தாவீதுக்கு எதிரிகள் இருந்தார்கள், பகைஞர்கள் இருந்தார்கள், விரோதிகள் இருந்தார்கள். தாவீதுடைய விரோதி முதலாவது மாமனார விரோதியாக இருந்தார், தன் மகன் அப்சலோமே விரோதியாக இருந்தார். பல எதிரிகள் தாவீதுக்கு இருந்தபடியினாலே தாவீதை எங்க கண்டாலும் கொன்றுவிடுங்கள், கொலை செய்துவிடுங்கள் என்று அடியாட்களை வைத்துக் கொண்டு தாவீதை தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தாவீது மனித மக்களோடு நிம்மதியாய் சமாதானமாய் வாழ முடியாத அளவிற்கு குகைகளிலேயும் வனாந்தர்களிலேயும் மலைப்பிரதேசங்களிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல நாட்களுக்கு பிறகு மனைவி பார்க்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம், குடும்பத்தோடு வாழலாம் என்ற மிகுந்த அன்போடு பாசத்தோடு அவர் திரும்பி ஊருக்கு வருகிறார். அவர் குடியிருந்த இடத்தின் பெயர் சிக்லாக். சிக்லாக் 30:1 வாசித்த தெரியும் உங்களுக்கு. சிக்லாக் என்ற அந்த பகுதியில தான் அவருடைய வீடு இருக்கிறது, அங்கேதான் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். பல நாட்களுக்கு பிறகு மனைவி மக்களை பார்க்கலாம், குடும்பத்தோடு வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம் என்று திரும்பி வந்து பார்த்தார். அங்கே சிக்லாக்கிலே வீடும் இல்லை, மனைவி பிள்ளைகளும் இல்லை, சொத்துக்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. அமலேக்கியர்கள் தீ வைத்து கொளுத்து விட்டார்கள், மனைவி மக்களை சொத்துக்களை பிடித்துக் கொண்டு ஓடிப்போய் விட்டார்கள். பல நாட்களுக்கு பிறகு தாவீது சிக்கலாக திரும்பி வந்தால் வெறும் சாம்பலா தான் இருக்குது. பெரிய ஒரு ஏமாற்றம் தாவீதுக்கு. ஐயோ, மனைவி இல்லையே, பிள்ளைகள் இல்லையே, என் குடும்பம் இல்லையே, என் வீடு இல்லையே என்று சொல்லி அவர் மிகுந்த கவலையோடு துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறார். பெரிய ஏமாற்றம். அமலேக்கியர்கள் கொண்டு போய்விட்டார்கள், அவருடைய குடும்பத்தையே கொண்டு போய்விட்டார்கள், வீட்டையே தீ வைத்து கொளுத்து விட்டார்கள். தாவீதோடு கூட ஒரு 600 பேர் இருந்தார்கள். 600 பேர் தாவீதோடு கூட இருந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த நேரத்தில் தாவீது அழுகிறார், தாவீதோடு சேர்ந்து அழுகிறார்கள். வசனத்தை படித்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும், படித்து பாருங்கள். 4 அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஐயோ, வீடு இல்லையே, ஐயோ என் மனைவி இல்லையே, ஐயோ என் பிள்ளைகள் இல்லையே, பார்த்து பல மாதங்களாகிறது, இன்றைக்கு பார்க்கலாம் என்று நான் வந்தேன், குடும்பத்தோடு வாழலாம் என்று வந்தேன், ஆனால் என் மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, வீடு இல்லை, சத்தமிட்டு அழுகிறார். எழுந்து போய்விட்டார், எல்லாவற்றையும் எழுந்து போய்விட்டார். வீட்டை இழந்தார், குடும்பத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், சொத்தை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்து போனார். சத்தமிட்டு அழுகிறார். வசனம் 6, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்தெளி நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இவரே ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்து சில ஆட்கள், கூட இருக்கிற ஆட்கள், இவனை கல்லெறிஞ்ச கொண்டுலாம், ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல ஆள் இல்லை, அவனை தேற்றுவதற்கு ஆள் இல்லை, அவனை தைரியப்படுத்துவதற்கு ஆள் இல்லை, மாறாக இந்த நேரத்தில் அவனை கொண்டுவிடலாம் என்று பேசிக் கொள்ளுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, 6 வசனத்தின் பின்பகுதி, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை, வெரி குட், ரொம்ப நன்றி, அப்படி சொல்லணும். அதான் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம், வசனத்தை ஃபாலோ பண்றீங்க, வார்த்தையை ஃபாலோ பண்றீங்க, நீங்க சொன்னாதான் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை அப்படின்னு அர்த்தம், என்ன அர்த்தம், திடப்படுத்திக் கொண்டான். என்ன திடப்படுத்திக் கொண்டான்? என் தேவன், நான் எதை இழந்து போனேனோ அதை திரும்ப எனக்கு கொடுப்பா என்ற மன தைரியத்தை தனக்குள்ளே வர வைத்துக் கொண்டான். ஐயோ ஒண்ணுமில்லை, வீடு இல்ல, மனைவி மக்கள் இல்ல, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல எண்ணத்துக்கு இடம் கொடுக்கல. ஆனால் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். என் தேவன், நான் இழந்து போனதை திரும்ப எனக்கு தருவார். ஆகவே என் தேவன் நான் விசுவாசிக்கிறேன், அவரால் எல்லாம் கூடும் என்று அவன் தைரியப்படுத்திக் கொண்டான். மனசு விட்டுவே கூடாது. இன்னைக்கு அநேகம் என்ன பண்றாங்க, இந்தியாவில், தமிழ்நாட்டில் கடன் இருந்த போதும் குடும்பமா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கடன் இருந்த போதும், தொழில ஒரு நஷ்டம் வந்தா போதும், தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பாய்சன் குடிச்சிடுறாங்க, ரயில போய் விழுந்துடுறாங்க, மனசு விட்டுடுறாங்க, பலவிதமான அகால மரணத்தை அடைந்து விடுகிறார்கள். அன்பார கிறிஸ்தவர்களே, திருச்சபை மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை இருக பற்றிக் கொள்ளுங்கள், உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். என் தேவனால் எல்லாம் மாற்ற முடியும், என் தேவனால் எல்லாம் கொடுக்க முடியும், என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. கடந்த 2015 ஆண்டிலே உங்கள் மத்தியில் வந்தபோது என்னுடைய சாட்சியை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய பெற்றோர்கள் பூர்வீக இந்து குடும்பத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் 12 பையனாக பிறந்தேன், கடைசி பையன் நான் தான். என்னுடைய 18 வயதில் படிக்கும்பொழுது ரட்சிக்கப்பட்டேன், இயேசு ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்பாக பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டு வந்தேன். இயேசு நோடுக்கு பிரவேசினார், வாழ்க்கையை மாற்றினார், ரட்சிக்கப்பட்டேன். அப்பா அம்மா சொன்னாங்க, இயேசு விட்டுடு, இயேசு வேண்டாம், குலதெய்வம் கோவித்துக் கொள்ளும் என்றெல்லாம் அவர்கள் என்னை துன்புறுத்தினார்கள், அடித்தார்கள். இயேசு நோடு கூட பேசினார், மகனே நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தைரியப்படுத்தினார். அப்பா அம்மா சொன்னாங்க, இயேசு நம்பறியா, வீட்டை விட்டு ஓடிப்போ, நாய வெளியே போ என்று ஒன்னும் கொடுக்காம என்னை துரத்தி விட்டார்கள். 48 ஆண்டுகளாகிறது வீட்டை விட்டே துரத்தி விட்டார்கள். ஒண்ணுமே இல்லை, கவலைப்படல, பயப்படல, ஒரு கேள்வி இருந்தது, எப்படி தொடர்ந்து படிப்பேன், எங்கே தங்குவேன், எனக்கு யார் உணவு கொடுப்பார்கள், எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்ற ஒரு கேள்விகள் நிறைந்திருந்தது. அந்த கேள்விகள் மத்தியிலே எனக்குள்ளே தைரியம், என் ஆண்டவரை நடத்துவார், என்னை வழி நடத்துவார், தேவைகளை சந்திப்பார் என்று நம்பி வந்தேன். இயேசு கைவிடவே இல்லை. எனக்கு ஒரு மனைவி கிடைப்பார்கள் என எதிர்பார்க்கவில்லை, எனக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு ஒரு பெரிய சபை இருக்க எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு எவைகளெல்லாம் இழந்து போனேனோ எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான சகோதரனே, என்ன கவலையோடு, என்ன துக்கத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு, என்ன மன கிளேசத்தோடு வியாதி நிலைமை இருக்கிறாயா? சோர்ந்து போக வேண்டாம். மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகவே தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். வசனம் பாருங்க, எட்டாவது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? கவனிக்கிறீங்களா இந்த விஷயத்தை? இவ்வளவு பெரிய இழப்பு, இவ்வளவு பெரிய நஷ்டம், இவ்வளவு பெரிய ஏமாற்றம், ஆனால் தாவீது தேவனை மறக்கவில்லை, ஜபத்தை நிறுத்தவில்லை, தேவனை மறக்கவில்லை, ஜபத்தை நிறுத்தவில்லை. மனைவில்லை, பிள்ளைகள் இல்லை, வீடு இல்லை, ஒன்றுமில்லை, ஆனால் கர்த்தர் இருக்கிறார் என்று நிச்சயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். எட்டாவது சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கி. தாவீது குறித்து வேதம் சொல்லுகிறது, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 25:15, 121 சங்கீதம் 1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாவீதின் கண்கள் கர்த்தரை பார்க்கின்ற கண்கள். தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனிதன். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், என்னை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசித்தார்கள், என்னை நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. ஆகவே மனிதர்கள் கைவிடலாம், கம்பெனி ஃபேக்டரி கூட கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், எல்லாமே உங்களை விட்டு கைவிட்டு போனாலும் கைவிடாத ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எது வரைக்கும்? மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆகவே பிரியமானவர்களே, எங்களுக்கு சபை இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எதற்காக வந்திருக்கிறோம்? தேவன் கொடுத்த வார்த்தைகளை வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். எல்லாம் இருக்குது. 2 லட்சம் ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு ஏன் நான் மனை வந்திருக்கிறோம்? பணத்துக்காக பணம் கிடைக்க போறதும் கிடையாது எங்களுக்கு, அது அல்ல. ஆனால் கர்த்தர்கள் கொடுத்த வார்த்தைகளை, வசனங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இனி கவலைப்படாதீங்க, இனிமேல் துக்கப்படாதீங்க, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், கவலைப்படாதீர்கள். இங்கே நாம் படிக்கின்றோம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அல்லது பிடிப்பேனோ என்று கேட்டான். ஆலோசனை கேட்கிறான், கடவுளே எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, நான் என்ன செய்யணும்? அந்த அமலேக்கியர்களை தொடர்ந்து போய் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளட்டுமா, போலாமா, போக வேண்டாமா என்று ஆலோசனை கேட்கிறார். ஆலோசனை கேட்கணும். நம்முடைய தேவன் ஆலோசனையிலே பெரியவர், ஆலோசனை கர்த்தர். எதை செய்தாலும் சரி, வீட்டை வாங்கினாலும் சரி, வாகனத்தை வாங்கினாலும் சரி, பிள்ளைகள் திருமண காரியமா இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் தேவனிடத்தில் கேளுங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஆலோசனை கேளுங்க. நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். நண்பர்கள் கட்ட ஆலோசனை கொடுத்துருவாங்க, உறவினர்கள் கட்ட ஆலோசனை கொடுத்துருவாங்க, பக்கத்து வீட்டுக்கார கூட தவறான ஆலோசனை கொடுத்துருவாங்க. நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மதுரை பட்டணத்திலே பல ஆண்டுகளாக நாங்கள் ஊழியம் செய்தோம். பிள்ளைகள் குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஒரே மகன் அல்லலியோ பால், ஒரே மகள் சோத்திரன் ஜாய்ஸ். அம்ம வியாதி வந்து பெரிய பெரிய அம்ம வியாதி, படுத்து படுக்கையா இருக்கிறாங்க. கத்த சொல்றாரு, என் காதல கேக்குது, மகனே உன் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு திருப்பூருக்கு போ. திருப்பூர் எங்க இருக்குது? எனக்கு தெரியாது, எங்களுக்கு யாருமே அங்க தெரியாது. ஆனா கத்த சொல்றாரு, நீ போப்பா. அம்ம வியாதியோடு கூட 2 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு, என் மனைவி கூட்டிக் கொண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பூருக்கு நாங்கள் வந்தோம். அந்த நாட்களில் எங்கள் கவுண்டர்கள் இருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களா, தாழ்த்தப்பட்ட இடம், வீடு கிடையாது, ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். திருப்பூர்ல இருக்க அத்தனை கிறிஸ்தவர்களுக்கு எங்க கதையெல்லாம் தெரியும். 3 மாதங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிற பகல் முழுவதும் இரவிலே ஒரு சபையில படுத்துக் கொள்வோம். பிறகு ஜெபித்தோம், கத்த நடத்தினார். இன்றைக்கு அந்த பட்டணத்திற்கும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறார். ஏன்? அவர் கொடுத்த ஆலோசனை. அவர் சொல்லுகிறபடி செய்து பாருங்கள். ஆரம்பம் ஆரம்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசதி பண்ணக்கூடும்? தாவீது கேட்கிறார், கடவுளே எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் போயிடுச்சு, இன்னும் முறைச்சு பாக்கறீங்க, போய் சொல்லுங்க, எல்லாம் போயிடுச்சு. நான் சொல்ற தமிழ் புரியுதா? என் மனைவிக்கு பல நாட்கள் புரியாம இருந்துச்சு ஆரம்பத்தில், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு கொள்றாங்க. நான் சொல்றதெல்லாம் புரியுதா இல்லையா எனக்கு தெரியல. எல்லாம் போயிடுச்சு. ஆனா தாவீது கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கலாம். கர்த்தர் சொல்ற பாருங்க, எட்டாவது வசனம், அதற்கு அவர் நடுவில் பாருங்க, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தர் சொல்ல போப்பா, போ, எல்லாம் திரும்ப உனக்கு கிடைக்கும். இவைகளை இழந்து போனாயோ, எல்லாம் திரும்ப உனக்கு கிடைக்கும், பின்தொடர். ஆகவே தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்கள், கர்த்தரை நோக்கி செபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் விரும்புகிறதையும் எதிர்பார்க்கிறதையும் ஆண்டவர் நேரத்தில் எல்லாம் கிடைக்கும், நடைபெறும், நடக்கும். உடனே கிடைக்கவில்லையே சொல்லி மனசு விட்டுறாதீங்க. இந்தியாவுக்கே போயிடலாமா அப்படி வந்துடக்கூடாது. எதையுமே மனசு விட்டுறாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், அவளை ஆசீர்வதிப்பார். பாருங்க, பத்தொன்பதாவது வசனத்துக்கு வந்திருக்க கடைசி வாசித்த அந்த கடைசி பத்தொன்பது, அவர்கள் அமலேக்கியர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், நீங்க இப்படி சொல்லுங்க, சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறையப்படாமல், ஒன்றும் குறைவுபடாமல். ஏதோ கொஞ்சம் கிடைச்சிச்சு அப்படி அல்ல, ஏதோ கொஞ்சம் கிடைச்சது அப்படி கிடையாது, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது. தாவீது தேவன் நம்முடைய தேவன், தாவீது தேவன் உயிரோடு கூட இருக்கிறார், தாவீது தேவன் இங்கே இருக்கிறார். உங்கள் இருதயத்தை காண்கிறார், உங்கள் எண்ணத்தை காண்கிறார், உங்கள் சிந்தனைகளை அறிகிறார். ஆகவே தாவீது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காதிங்க. இனி முடியாது, அவ்வளவுதான், இனி ஆகாது, நீ நடக்காது. சாத்தா எப்போதுமே நெகட்டிவ் வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்ம படுக்க போட்டுருவோம், சோர்வை கொண்டு வந்து விடுவார். ஆகவே எல்லாம் கூடும் பாடினீங்கள, ஆகாதது ஒன்றுமில்லை. ஒரு பாட்டு பாடவில்லை, அது பாட்டு தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? பைபிளுடைய கடைசி வார்த்தை இதுதான், ஆமேன் தான் பைபிளுடைய கடைசி வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க ஆமேன். அப்படியே கிடவுது, இதான் வேதாகமத்தோட கடைசி வார்த்தை. முதல் வார்த்தை என்ன? ஆதியிலே. கடைசி வார்த்தை என்ன? ஆமேன். ஆகவே தேவனுடைய வார்த்தையை சொல்ல வெக்கப்படக்கூடாது, தாராளமா பேசணும். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் 22வது வசனம், 22வது வசனம். நான் தாவீதை குறித்து ஒன்னு சுவாமி 30ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். 30ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார் என்று முடிகிறது. 16ஆம் அதிகாரம் 22, ஜட்ஜஸ் 16:16-22, அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. ரொம்ப நன்றி சிஸ்டர், வாசித்ததுக்காக ரொம்ப நன்றி. வேதவசனம் வாசிக்கிறார்கள், பாக்கியவான் வசனம் படித்தார், ரொம்ப நன்றி. எல்லாம் சொல்ல திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு 20 ஆண்டுகள்யா, 20 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தார். நியாயாதிபதிகள் 10:15-20 சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக தலைவனாக 20 ஆண்டுகள் இருந்தார். அவரை போல ஒரு வல்லமை மிக்க மனிதன் அந்த காலத்தில் இல்லை. மகா பெரிய பராக்கிரமசாலி சிம்சோன், அவர் செய்த சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், காதலை கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கச்சிக்கிற பால சிங்கம் ஒரு நாள் இதிலே வந்தது. ஒரு ஆட்டுக்குட்டி கிழிக்கிறது போல பாலசிங்கத்தை சிம்சோன் கிழித்து விட்டான் என்று 14:5-6 படிக்கின்றோம். பெலிஸ்தியர்கள் அவனை அதிகமாக உபத்திரப்படுத்தினார்கள். எனவே பெலிஸ்தியருடைய வயல்களை விளைச்சலை கெடுக்கும்படியாய் 300 நரிகளை பிடித்தார். நம்ம எலிக்குட்டி கூட பிடிக்க முடியாது, நம்மளால ஒரு எலிக்குட்டி பிடிக்க முடியுமா? ஒரு ஈய கொசு கூட பிடிக்க முடியாது. ஆனால் சிம்சோன் 300 நரிகளை பிடிச்சு வாளோடு வாளாக கட்டி நடு பகுதியில் பந்தத்தை கொளுத்தி பெலிஸ்தியர்கள் விளைச்சலுக்குள்ளே அனுப்பினான். எவ்வளவு பெரிய ஆளு, எதிரிகளுடைய விளைச்சல் அழித்து போட்டான். மூன்றாவதாக ஒரு பச்சை கழுதை தாடி எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றான். 15:16 படிக்கின்றோம். இன்னொரு முறை பட்டணத்து வாசல் கதவுகளையும் நிலைக்கால்களையும் தாழ்பாலோடு பேர்த்து, ஒரு பட்டணத்துக்கு ஒரு வாசல் தான் அந்த காலத்தில், இப்ப எந்த பக்கம் வேணா போல அந்த பக்கம் அப்படி கிடையாது. ஒரு ஊருக்கு போனாக்க ஒரே வாசல் தான், அது பெரிய கதவு, பெரிய வாசல், தாழ்பால் பெருசா இருக்கும். அவ்வளவு பெரிய கனமான ஒன்றை சிம்சோன் பேர்த்து எடுத்துக்கொண்டு உயரமான மலைக்கு ஏறி போனான். அப்படியானா சாதாரணமான ஆளு கிடையாது, பெரிய பராக்கிரமசாலி, அவ்வளவு பெரிய பராக்கிரமம். ஒரு புதிய கயிறு கட்டி வச்சாங்க, தெளிலால் கட்டி வச்சுட்டு எதிர்களுக்கு சொன்னான், வாங்க வாங்க இந்த ஆளை நான் கட்டி வச்சிருக்கிறேன். நூலு கயிறை போல அப்படியே நெருப்புப்பட்ட கயிறை போல தள்ளி விட்டு எழுப்பி போய்விட்டார். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. இப்போது எதிரிகள் பிடித்து விட்டார்கள். தன் ரகசியத்தை அங்க சொல்லிட்டான். யார்கிட்ட சொல்லிட்டான்? சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டான். தெளிலா சிஸ்டர் சொல்லிட்டான், பெண்கள் கிட்ட பேச ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லாத்தையும் பேசிடாதீங்க. சிம்சோன் மனசில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டாராம். போயிட்டு ரொம்ப கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், உலகத்துக்கு பாவம் வந்ததே அம்மா தான், ஏவாளாம மூலமா தான் பிரச்சனையே வந்துச்சு, பாவம் சாபம் வியாதி மரணம் எல்லாம் பேச வேண்டியதை பேசாம பேசக்கூடாதவங்கிட்ட போய் பேசி ஆண்டவர்களுக்கின கனியை புசித்து தாம்புரிணியும் புசிக்க வைத்து பெரிய பிரச்சனை உண்டாச்சு. அதனால ஆனா அம்மாமார் போல பலசாலி யாரும் கிடையாது, அதை நினைச்சுக்கொள்ளுங்க. சகோதரிகள் ரொம்ப அறிவாளிகள், திறமையானவர்கள், ரொம்ப பலம் உள்ளவர்கள். ஆண்கள் எல்லாம் மண்ணுனாலே படைக்கப்பட்டவர், மண்ணு நம்மள மண்ணு, தண்ணி பட்டா கரைஞ்சிடும். இவங்க மண்ணு கிடையாது, எது தெரியுமா? எலும்பு. உடைச்சா கூட உடையாதியா? அவங்க ஒரு பக்கம் திரும்பி படுத்தாங்க, இந்த பக்கம் திருப்புறத்துக்கு 1 வாரம் 10 நாள் ஆனாலும் ஆகும். அவங்களுக்கு கொஞ்சம் கண்ணாடி போல வச்சுக்கணும், சிஸ்டர் மார்கள் கவனம் வச்சுக்கொள்ளுங்க. அம்மா மார்கள் ரொம்ப பலம் உள்ளவருங்க, ரொம்ப ஞானிகள், பெரிய ஜனாதிபதியா இருந்திருக்கிறாங்க, உலகத்தில் பெரிய தலைவர்களா இருந்திருக்கிறாங்க. ஆகவே எதை வேண்டுமானால் கவனமா பேசணும், ஞானா. இவர பைபிள் சொல்லுது பாருங்க, எவ்வளவு பெரிய தவறு பார்த்துக் கொள்ளுங்க. இந்த 15:16 அவன் 16:18 அவன் தன் இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்திட்டான். எல்லாம் சொல்லக்கூடாது, அளவா பேசணும், அளவா பேசணும், யாருக்கிட்ட பேசணும் அளவா பேசணும். நான் வீடு விசிட்டிங் எல்லாம் போவேன், அழைத்தால் போவேன், அழைப்பு இல்லாம யார் வீட்டுக்கு போக மாட்டேன். எந்த விசுவாசி வீட்டுக்கு நான் போறதே கிடையாது. திருமண நாள், பிறந்த நாள், பிறந்த நாள், அதில் வரணும் போவோம். போனா சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஓட்டமா வெளியே வந்துடுவேன். ஏங்க அவசரம் போறீங்க, என்ன என்ன என்னன்னு கேட்பாங்க. என் மனைவி கூட கேட்பாங்க, என்ன அவ்வளவு வேகமா போயிறீங்க, சொல்ல வேண்டி சொல்லி முடிச்சாச்சு, சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்து அவங்க எதுனா சொல்லுவாங்க, நம்ம எதுனா சொல்லணும், வீணான வார்த்தைகள், எதுக்கு அந்த வேலை? வீண் வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நான் சுருக்கமா போயிடுறேன், ஐயா கொஞ்சம் பேச்ச குறைங்கன்ட்டாரு, அதிகமா பேசினா அப்புறம் அடுத்த முறை கூப்பிடுவாங்க, நிறுத்தினா அவர் பிரச்சனை. நான் அடுத்த முறை நாங்க வரணும், அதுக்காக இது சுருக்கமா வேகமா நான் போயிடுறேன். மொட்டை அடிச்சிட்டாங்க ஐயா, எதிரிகள் மொட்டை அடிச்சிட்டாங்க. யார? நீங்க சொல்லுங்க. பெரிய பராக்கிரமசாலி, 300 நரி பிடிச்சாருல்ல, பச்சை தாடைகளை போயிட்டு 1000 கொண்டாரல்ல, சிங்க தாட்டுக்குட்டி போல கிழித்தாரல்ல, இந்த ஆளு இப்ப மொட்டை அடிச்ச படிக்க அடிக்கப்பட்டிருக்கார், சிறைச்சாலையில மாவாட்டி கொண்டிருக்கிறார், கண்கள் புழுகப்பட்டிருக்கிறது, மொட்டை அடிச்சாச்சு. சாத்தான் சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளையில மொட்டை அடிச்சிடுவான், ஜாக்கிரதையா இருக்கணும். விழித்திருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கச்சிக்கிற சிங்கத்தை போல் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறான். விழிப்பாயிருங்க, கவனமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. அவன் மொட்டை அடிச்சிடுவான். அவன் மொட்டை அடிச்சாலும் கத்தர் முளைக்க செய்வார், அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் மொட்டை அடிச்சு போனாலும் கத்தர் முடிய முளைக்க வைப்பார், பைபிள் தான் சொல்லுகிறது. அவன் மொட்டை அடிச்சிட்டாங்க, அவன் நினைச்சாங்க சிம்சோன் அதோ கதி முடிந்தது, அவனுக்கு சக்தி இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. கத்தர் பார்த்தாரு இழந்து போன சக்தியை, இழந்து போன பலத்தை, அந்த சடையை, முடியை முளைக்க பண்ணினார். அந்த பலம் அவனுக்குள் வந்தது. அங்கே இருந்த தூணை பிடிச்சி ஒரு ஆட்டு அசைத்தான் பாருங்க, அந்த அரண்மனைய எல்லாம் இடிந்து விழுந்தது. பலாயிரம் ஜனங்கள் செத்து போயிட்டாங்க, திரும்ப சக்தி வந்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்னும் ரெண்டு காரியங்கள், நேரம் இல்லை, நான் 3 மணி முடிச்சோன்னு சொல்லிட்டாங்க ஆராதனையில. ஆக இன்னும் ரெண்டு இளையகுமாரன் கதையை நான் சொல்லிடுறேன். லூக்கா 15 அதிகாரத்தில் தூரதேசத்துக்கு போயிட்டான், வீட்டை விட்டு தகப்பனை விட்டு தூரதேசத்துக்கு போயிட்டான். போயிட்டு அங்க என்ன செய்தான், பெரிய ஆபீஸ்ல வேலை செய்தான். போதில்லா பண்ணி அதை மேய்க்கிறான், பண்ணி மேய்க்கிறாயா, அப்பா விட்டுட்டு போயிட்டு வீட்டை விட்டு போயிட்டு பண்ணி மேய்க்கிறான். சாப்பாட்டுக்கு வழி இல்ல, பன்றிக்கு போடுகிற தவிட்டை சாப்பிட ஆசை இருக்கிறது, அதை கொடுக்க ஒருவரும் இல்லை என்று வேதபத்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். அவன் சொல்றான், அப்பா எங்க வீட்டில் வேலை செய்யற அநேக வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான ஃபுல் மீல்ஸ், பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேனே என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப முடிவு எடுக்கிறான், எங்க அப்பா கிட்ட போவேன், அப்பா பணத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், என்னை ஒரு மகனாக கூட ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உங்களுடைய வீட்டு வேலைக்காரில் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்பேன் என்று புறப்பட்டு அவன் வருகிறான். தூரத்தில் வரும்போது ஓடி அப்பா கட்டி கழுத்தை கட்டி முத்தமிட்டு அழைத்து சென்று வெளியேறப்பட்ட வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து பதவிகளை அணிவித்து பெரிய கொளுத்த மாட்டை கொளுத்த கன்று அடித்து பெரிய விருந்து செய்தார். பழைய நிலை வந்துட்டான், குடும்பத்திற்கு பழைய அதிகாரத்தோடு வந்து விட்டான், பழைய சுதந்திரவாளியாய் மாறிவிட்டான். வீட்டை விட்டு போனா என்ன கதின்னு பார்த்துக்கொள்ளுங்க, சபையை விட்டு மட்டும் போயிடாதீங்க. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அப்படி சபையை விட்டு மட்டும் யாரும் போகக்கூடாது. கத்தர் எந்த சபையில் வைத்திருக்கிறாரோ இதே சபையில் நல்ல போதகர் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் நல்ல ஐக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். இதே சபையில் நிலைத்திருங்க, குடும்பத்தோடு கூட வாருங்க, ஆத்தும ஆதாயம் செய்யுங்க, ஒரு சபை வளர்ச்சிக்கான ஒத்தாசைகளை செய்யுங்க. நிச்சயமாக கத்தர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். கடைசியாக யோபு என்ற மிகப்பெரிய செல்வந்தர், எல்லாருக்கும் தெரியும், பெரிய பணக்காரன், ஊஸ் தேசத்திலே அவனுக்கு ஏராளமான ஆடுகள், கழுதைகள், மாடுகள், ஒட்டகங்கள், ஏர்மாடுகள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள். சாத்தானே சாட்சி கொடுக்கிறான், யோபு ஒரு பரிசுத்தவான், யோபு ஒரு உத்தமன், யோபு ஒரு நீதிமான், யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சாத்தானே சாட்சி கொடுக்கிறான், தேவனும் சாட்சி கொடுக்கிறார். கடைசியில் நடந்தது எல்லாம் இழந்து போயிட்டார். 10 பிள்ளைகளும் ஒரே நாள் செத்து போயிட்டார், வீடு இடிந்து போய்விட்டது, பாய்சனை குடிச்சிட்டாரு, எல்லாம் போச்சு, பாய்சனை குடிச்சிட்டாரு, இல்ல ஊரை விட்டு ஓடி போயிட்டாரா, இல்ல கத்தர் கொடுத்தார். நீங்க சொல்லுங்க மீதிய, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தோட நாமத்துக்கு சோத்திரம், அவ்வளவுதான் சொன்னாரு. மனைவி கூட சொன்னாங்க, இன்னுமையா அவனுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறேன், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்றாங்க. 3 சிநேகிதர்கள் கேலி செய்யறாங்க, பரிகாசம் பண்றாங்க, குற்றப்படுத்துறாங்க. யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூடியிருக்கிறார், கடைசி நாட்களில் பூமி மேல் நிற்பார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொண்ணாக விளங்குவேன், என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன். எவ்வளவு உறுதியா இருக்கிறார் பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் கத்த திரும்ப கொடுப்பார். இறுதியாக யோபின் புஸ்தகம் 42:10-12, யோபு இழந்து போன எல்லாவற்றையும், எல்லாவற்றை பார்க்கலாம், எத்தனை மடங்கு? 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அருமையான பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போன எல்லாவற்றையும் கொடுப்பார். வியாதியை கண்டு பயப்படாதீங்க, கடன் பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க. இந்த லோன் எப்படி கட்டுறது, அந்த லோன் எப்படி கட்டுறது, பிள்ளைகள் வாலிபர்கள் ஆயிட்டாரு, என்ன செய்யறது, இதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அவர்களை நடத்துவார். வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் குறைவில்லாமல் நடத்தின அதே தேவன் அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எங்களை நடத்துகிறார், எங்களை வழி நடத்துகிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஜபக்குறிப்பு மட்டும் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். என்னுடைய சாட்சியின் புஸ்தகம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் ஊழியத்தில் செய்த ஆண்டவர் செய்த 7 அதிசயங்களை அதிலே நாங்கள் போட்டிருக்கிறோம். இலவசமா தான், நீ எல்லாரும் வாங்கி படிக்கணும், இலவசமா வாங்கிக் கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் 5 புஸ்தகம் 10 புஸ்தகம் எல்லாரும் கொடுங்க, ஃப்ரீயா. சிநேகிதர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கு கொடுத்து பாருங்க. இந்த புஸ்தகத்தை படித்தால் கட்டாயம் அவர்கள் இயேசுவை விசுவாசிப்பார்கள், இயேசுவை பின்பற்றுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். நீங்க முதல்ல படிங்க, பிறகு மற்றவர்களுக்கு கொடுங்க. இந்த புஸ்தகம் இருக்கிறது, ஜான் வெஸ்லி பல சகோதரர்கள் எல்லாரும் 5 புஸ்தகம் 10 புஸ்தகம் இலவசமாய் வாங்கி செல்லுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு இன்னொரு டிராக்ஸ் போல ஒரு பவுச்சர் இருக்கிறது. எங்கள் ஊழியத்தினுடைய நிகழ்ச்சிகள் ஜபக்குறிப்புக்காக அதை உங்களுக்கு கொடுக்கிறோம். ஜபியுங்க. உங்க அன்புக்காக ரொம்ப நன்றி. இப்பொழுது கண்களை மூடுவோம். இறுதியான ஜபம் அப்படி எழுப்பி நிற்போமா? என்னுடைய மனைவி இப்பொழுது ஜபம் பண்ணுவார்கள். கர்த்தர்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறாயோ? இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி நினைக்கிறாயோ? சீக்கிரத்திலே உன் பதிலுக்கு, ஜபத்திற்கு பதில் வரும். நான் உன் விண்ணப்பத்தை, ஜபத்தை மறந்துவிடவில்லை. நீ சோர்ந்து போகாதே. நீ எழுந்து போனதை திரும்ப பல மடங்காக நான் உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். என்னை விசுவாசி, என்னை நோக்கி பார். தாவீது எழுந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை உயர்த்தினார். சிம்சோனுக்கு மொட்டை அடித்தார்கள், தேவனோ முளைக்க செய்தார். நீங்கள் தலைப்பீர்கள், நீங்கள் துளிப்பீர்கள், நீங்கள் வளர்வீர்கள், நீங்கள் விருத்தி அடைவீர்கள். சோர்ந்து போக வேண்டாம். இளையகுமாரனை நாட்டம் பிடித்து வந்தான், பண்டிகளோடு கூட இருந்தவன் நாட்டம் பிடித்து அழுக்கு பிடித்து வந்தான். தகப்பனோ அப்படியே ஏற்றுக்கொண்டார். வந்த நிலைமையில் போய் முதல்ல குளிச்சுட்டுவான்னு சொல்லல, வந்த அப்படியே அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டார். இன்றைக்கு இயேசு உங்களை கட்டி பிடித்து முத்தமிட்டு உங்களை மேன்மைப்படுத்த உயர்த்த அவர் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். யோபு எழுந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காய் பெற்றுக் கொண்டார். வீடு கிடைத்தது, 10 பிள்ளைகள் கிடைத்தார்கள், குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தார். அதன் பிறகு 140 ஆண்டுகள் அவர் தீர்க்காயிலோடு கூட வாழ்ந்தார். அந்த தேவன் இன்றும் இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமாக.
ஜீவனே ஆனாலும் என்ன, மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, மரணமே ஆனாலும் என்ன, கிறிஸ்து எனக்கு ஜீவந்தானே, மரணம் இந்தன் ஆதாயமே, மரணம் இந்தன் ஆதாயமே, மரணம் எனக்கு ஆதாயமே, என்னதானாலும் என்ன, என் இயேசு உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார்.
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, தர்மியான நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்க துதிக்க கர்த்தர் கொடுத்த மகாபெரிய சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே அருமையான சபையாராய், போதகராய், போதகர் அம்மாவாய் ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொண்டு வேத வசனங்களை போதிக்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. சமூகத்திலே கூடியிருக்கிற அருமையான எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிசுத்தாவியாகிய தேவன் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தங்கள் தேசத்தை விட்டு இந்த அந்நிய தேசத்திலே வாழ்ந்தாலும் கர்த்தராகி இயேசு அவர்களுக்கு துணையாயிருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய தேவையெல்லாம் சந்திங்க அப்பா. யார் யார் இருதயத்தில் என்னென்ன பாரங்கள் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. இந்த நாளிலே எல்லாவற்றையும் அவளை விட்டு நீர் அகற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே இருக்க நாட்கள் வரைக்கும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் சந்தோஷமாய், சமாதானமாய், சுகமாய், ஆரோக்கியமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளும் எங்களுடைய அருமையான போதகருக்காக, அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஐயாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாருங்க, அம்மாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாருங்க. இன்னும் அநேக ஆத்மாக்களை இந்த சபையிலே நீர் கொண்டு வருவீராக. இன்னும் அநேக தமிழ் ஜனங்களே கர்த்தாவே இந்த பகுதியிலே சபையை அறிமுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் சபை வளரட்டும், ஜனங்களினால் நிரப்புவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட நீ இடைப்பட்டு பேசுவீராக. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த நாமத்துக்கே நாங்கள் செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.